தந்தை பிரேம்குமார், வத்திக்கான் வானொலி நேயர்கள் சார்பில் தங்களை வாழ்த்தி வரவேற்கின்றோம். முதலில் தங்களை பற்றி எம் நேயர்களுக்கு அறிமுகம் செய்து கொள்ளுங்கள்.
வத்திக்கான் வானொலி நேயர்களுக்கு எனது நெஞ்சார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வாய்ப்பை கொடுத்த அருட்சகோதரி அவர்களுக்கும் அருட்தந்தையர்களுக்கும் எனது நன்றி. நான் இப்பொழுது ஆப்கானிஸ்தானில் ஹெராட் பகுதி என்று சொல்வார்கள், இது ஈரானுக்கு அருகில் இருக்கிறது, அந்த பகுதியிலே ஜேஆர்எஸ் சார்ந்த பணிகளை திட்ட இயக்குநராக பொறுப்பேற்று கடந்த ஆகஸ்ட் மாதம் முதல் பணி செய்து வருகிறேன். அந்த பகுதியில் நாங்கள் அதிகமாக பணி செய்வது கல்வி தொடர்பான பணிகளை செய்து வருகிறோம். என்னுடைய பணிகளை பற்றி சொல்வதற்கு முன்பாக நான் ஆப்கானிஸ்தானில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது, என்ன பிரச்சனை அங்கு நடக்கிறது என்பதை பற்றி ஒரு சில வார்த்தைகள் சொல்ல விரும்புகிறேன். ஆப்கானிஸ்தான் எல்லோருக்குமே தெரிந்தது போல இது ஒரு சண்டை நடக்கின்ற ஒரு பூமி, யுத்த பூமி என்று சொல்லலாம். இந்த சண்டை இப்பொழுது மட்டும் நடப்பது கிடையாது, கடந்த 100 ஆண்டுகளாகவே சண்டை நடந்து கொண்டிருக்கிறது. 1919 பிரிட்டிஷ் ஆட்சியிலிருந்து அவர்கள் விடுபட்டார்கள். அந்த ஆண்டிலிருந்து 1979 வரை அரசர்களுடைய ஆட்சி நடந்து வந்தது. 1979 ரஷ்யா அந்த நாட்டை பிடித்து ஆண்டார்கள். ரஷ்யா ஆண்டபொழுதுதான் அந்த காலம் ஒரு பனிப்போர் காலம், அமெரிக்காவும் ரஷ்யாவும் ஒருவரை ஒருவரை பகைத்து கொண்ட காலம். அந்த காலத்திலே ரஷ்யா ஆண்ட காரணத்தினால் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய முஜாகிதீன் என்ற அமைப்புகளை உருவாக்கி மறைமுகமாக அமெரிக்கா போர் தொடுத்தது. எனவே அந்த காலகட்டத்திலே மிகுந்த கலவரங்களை மக்கள் சந்தித்தார்கள், பிரச்சனைகளை சந்தித்தார்கள். 79 வரைக்கும் அந்த பிரச்சனை சென்றது. 89 மீண்டும் ரஷ்யா தன்னுடைய படைகளை விலக்கிக் கொண்டது. ஆனால் முஜாகிதீன் அவர்களுக்குள்ளே சண்டை போட்டுக் கொண்டார்கள். கடைசியாக தாலிபான் என்ற அமைப்பு 1996 ஆட்சிக்கு வந்தது. அந்த ஆட்சியும் நீண்ட நாள் நீடிக்கவில்லை, அவர்கள் சில பகுதிகளை கைப்பற்றினார்கள். அப்பொழுது அவர்களுக்கும் முஜாகிதீன் என்ற மற்ற பிரிவினர்களுக்கும் இடையே சண்டை நடந்து கொண்டே இருந்தது. உங்களுக்கெல்லாம் தெரியும், ஒசாமா பின் லாடனை பிடிக்க வேண்டும் என்பதற்காக அமெரிக்கா மீண்டும் தலிபான் மீது 2001 போர் தொடுத்தது. அன்று முதல் இன்று வரை மற்ற உலக நாடுகளைச் சேர்ந்த படைகளுக்கும் தாலிபான்களுக்கும் நடுவே சண்டை நடந்து கொண்டே இருக்கிறது. இன்னும் ஆப்கானிஸ்தானில் எந்த சமயத்திலே என்ன நடக்கும், எப்பொழுது குண்டு வெடிக்கும், எப்பொழுது மக்கள் சாவார்கள் என்ற தெளிவான நிலைமை இல்லாமல் இருக்கிறது. வெளியிலே மக்கள் சுதந்திரமாக நடமாடுவதற்கு பயந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே பல ஆண்டுகளாக யுத்தம் நடந்து கொண்டிருப்பதால் எல்லா அமைப்புகளுமே, அரசு இயந்திரமே தெளிவாக செயல்படவில்லை. பள்ளிக்கூடம் ஒழுங்காக நடப்பதில்லை, மருத்துவமனை ஒழுங்காக இயங்குவதில்லை, போக்குவரத்து ஒழுங்காக இருப்பதில்லை. எனவே இது யுத்த பூமியாகவே இன்னும் இருந்து கொண்டிருக்கிறது. எனவே அந்த பகுதிக்கு இயேசு சபையினர் பணி தேவை, அல்லது இயேசு சபை புலம்பெயர்ந்தவனுடைய பணி அங்கு தேவை என்பதை உணர்ந்து கடந்த 2005 இயேசு சபையினரும் இயேசு சபை புலம்பெயர்ந்தோர் பணியைச் சேர்ந்தவர்களும் அங்கு சென்று பணி செய்து வருகிறார்கள். அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் என்னுடைய கடந்த ஓராண்டு பணியை பார்க்க முடியும்.
எப்படி பணி செய்கின்றீர்கள், என்ன பணியை செய்கின்றீர்கள்?
உங்களுக்கு தெரிந்தது போல சேசபையினர் கல்வி பணியை மிக சிறப்பாக செய்து வருகிறார்கள். நாங்கள் அங்கு கல்வியை மையமாக வைத்துதான் பணி செய்து வருகிறோம். எங்களுடைய நோக்கம் என்னவென்றால், எதிர்காலத்திலே அங்கு உள்ள எல்லா மாணவர்களும் கல்வியிலே சிறந்து விளங்க வேண்டும் என்ற நோக்கம். எனவே அங்கு இருக்கக்கூடிய வருங்கால ஆசிரியர்களை உருவாக்கக்கூடிய ஆசிரியர் பயிற்சி பள்ளிகள், கல்வி நிறுவனங்கள் இவற்றிலே சென்று மாணவர்களுக்கு எதிர்கால நோக்கோடு பயிற்சியை கொடுத்து வருகிறோம். எங்களது இயேசு சபை இளவல்கள் அங்கு இருக்கக்கூடிய பல்கலைக்கழகத்திலே பணி செய்து வருகிறார்கள். நாங்கள் போர் நடந்த காரணத்தினால் மக்கள் வேலைவாய்ப்பையும் இழந்து வருகிறார்கள். எனவே நாங்கள் தொழிற்கல்வி சம்பந்தமாகவும் பயிற்சி கொடுத்து வருகிறோம். ஏறக்குறைய 50% மக்கள் ஆப்கானிஸ்தானிலிருந்து பாகிஸ்தானுக்கும் ஈரானுக்கும் அகதிகளாக சென்று இன்னும் அதிக எண்ணிக்கையிலே அகதிகளாக இருக்கிறார்கள். பலர் இடம்பெயர்ந்து புலம்பெயர்ந்து உள்நாட்டிலேயே இடம்பெயர்ந்து இருக்கிறார்கள். இவர்களுக்கெல்லாம் ஆரம்ப கல்வியும் ஒரு சில இடங்களிலே செய்து வருகிறோம். இன்னும் ஒரு சில கிராமங்களிலே நோய்வாய்ப்பட்டவர்களுக்கு மருத்துவ உதவியும் செய்து வருகிறோம். இன்னும் ஒரு சில கிராமங்களிலே ஈரானிலிருந்து திரும்பி வந்த மக்களுக்கு பெண்கள் முன்னேற்ற சங்கங்களை நிறுவி அது செய்து வருகிறோம். அதை நாங்கள் நேரடியாக செய்ய முடியாது, ஏனென்றால் அது ஒரு இஸ்லாமிய நாடு, நேரடியாக பணி செய்வது சில சமயங்களிலே பொருத்தமாக இருக்காது, அல்லது பாதுகாப்பு கருதி நாங்கள் நேரடியாக பணி செய்ய முடியாது. எனவே மற்ற தொண்டு நிறுவனங்களுடைய உதவியையும் பெற்று அவர்கள் வழியாகவும் இதுபோன்ற பெண்கள் முன்னேற்ற பணிகளை ஒரு சில இடங்களிலே செய்து வருகிறோம். எங்களுடைய பணி விருந்த பணி கிடையாது. ஒரு சில இடங்களில் இப்பொழுதுதான் ஆரம்பித்திருக்கிறோம். பாதுகாப்பு சரியாக இருந்தால் இன்னும் சிறப்பாக செய்வதற்கான வாய்ப்பாக இருக்கும்.
இப்போ ஆப்கானிஸ்தானில் வந்து தாலிபான்களுடைய ஆதிக்கமும் நிறைய இருக்கு. பெண்களுக்கு அவ்வளவு சுதந்திரம் கிடையாது. அப்போ பெண்களுடைய நிலை எப்படி இருக்கு?
இப்பொழுது தாலிபானுடைய ஆட்சி கிடையாது. இப்பொழுது திரு ஹமித் ஹர்சாய் அவருடைய ஆட்சியில் தலைமையில் ஆட்சி நடந்து கொண்டு வருகிறது. எனவே தாலிபான்களுடைய நேரடி குறுக்கீடு தலையீடு அங்கு கிடையாது. பெண்கள் அதிக எண்ணிக்கையிலே படித்து கொண்டு வருகிறார்கள். ஒரு நன்மை என்னவென்றால், இன்றைய தினம் பல்கலைக்கழகங்களிலே ஆண்களை விட பெண்களுடைய சதவீதம் அதிகமாக இருக்கிறது. ஆண்கள் ஆரம்ப கல்வியிலே அதிகமாக படிக்கிறார்கள். போக போக அவர்கள் படிப்பை இடைநிறுத்திவிட்டு வேலைக்கு சென்று வருகிறார்கள். ஆனால் பெண்கள் குறைந்த எண்ணிக்கையிலே பள்ளியிலே சேர்கிறார்கள். ஆனால் கல்லூரிக்கு வருகின்ற பொழுது, மேற்படிப்புக்கு வருகின்ற பொழுது தொடர்ச்சியாக படிக்கின்ற காரணத்தினால் ஆரம்ப கல்வியிலே ஆண்களுடைய எண்ணிக்கை அதிகமாகவும் கல்லூரிகளிலே பெண்களுடைய எண்ணிக்கை அதிகமாகவும் இருப்பதைத்தான் இன்று காணக்கூடியதாக இருக்கிறது. இப்பொழுது பெண்கள் கல்வியிலே சிறந்து விளங்குவதை பார்க்க முடிகிறது. என்னை பொறுத்த வரைக்கும் வருங்காலத்தில் ஆப்கான் பெண்களால் அந்த நாட்டுக்கு நல்ல ஒரு மாற்றம் வரலாம். அமைதி தொடர்ச்சியாக நிலவினால் பெண்கள் மூலமாக நாட்டுக்கு நல்ல ஒரு மறுமலர்ச்சி கிடைக்கும் என்ற நம்பிக்கை இருக்கிறது.
பிரேம்குமார், நீங்கள் சொன்னீங்க இன்னும் கொஞ்சம் சுதந்திரம் கிடைத்தால் இன்னும் இந்த புலம்பெயர்ந்தோர் மத்தியிலான இயேசு சபையினுடைய பணிகளை வந்து இன்னும் சிறப்பாக செய்யலாம் அப்படின்னு சொன்னீங்க. இப்போ நிலவரம் எப்படி இருக்கு? அந்த சுதந்திரத்தை பொறுத்த அளவில், இல்லை சமய சுதந்திரத்தை, எல்லா உரிமைகள், அடிப்படை சுதந்திரங்கள் எப்படி இருக்கு?
எங்களை பொறுத்த வரைக்கும், நாங்கள் இந்தியாவை சேர்ந்தவர்கள். வெளிநாட்டிலிருந்து அங்கு வரக்கூடிய மக்களுடைய எண்ணிக்கை மிக மிக குறைவு. எனவே நம்மை எளிதாக அடையாளம் கண்டுபிடித்து விடலாம். அதே போல அங்கு உள்ள தாலிபான்கள், அவர்களுடைய நோக்கம் இங்கு வெளிநாட்டுக்காரர்களுடைய ஆதிக்கம் இருக்கக்கூடாது, வெளிநாட்டினுடைய பண்பாடு இருக்கக்கூடாது, வெளிநாட்டுடைய கலாச்சாரம் இருக்கக்கூடாது, பாதிப்பு இருக்கக்கூடாது, இருந்தால் நமது நாடு கெட்டுவிடும் என்ற சிந்தனையோடு இருப்பவர்கள். அடுத்ததாக, வெளிநாட்டு படைகளுடைய ஆதிக்கத்தை தாலிபான் விரும்பவில்லை. எனவேதான் அவர்கள் வரக்கூடிய பகுதிகளை குறிவைத்து தாக்குகிறார்கள். எனவே நாம் இந்தியாவை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் அவர்களை பொறுத்த வரைக்கும் வெளிநாட்டை சேர்ந்தவர்கள் தான். எனவே யாரை குறிவைத்தாலும் நமக்கும் பாதிப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. எனவே வெளியிலே சுதந்திரமாக நாம் இங்கு இந்தியாவிலே நடமாடுவதை போன்று அங்கு நடமாட முடியாது. முதல் நடக்கவே யோசிக்க வேண்டும். ஆனால் அங்குள்ள மக்கள் யதார்த்தமாக நம்மை போலவே நடந்து செல்கிறார்கள். எந்த பிரச்சனையும் அவர்களுக்கு கிடையாது. ஆனால் வெளிநாட்டு உறுப்பினர் என்ற காரணத்தினால் அங்கு சுதந்திரமாக நடமாடுவதற்கு பயமாக இருக்கிறது. மதத்தை பொறுத்த வரைக்கும் அவர்கள் 100% இஸ்லாம் மதத்தைச் சேர்ந்தவர்கள். வெளிநாட்டினர்தான் வேற்று மதத்தைச் சேர்ந்தவர்கள். உள்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களுமே இஸ்லாம் மதத்தைச் சேர்ந்தவர்கள். இஸ்லாம் மதத்திலே நல்ல ஒரு பண்பாடான நிலைமை இருக்கிறது. மதத்தை பொறுத்த வரைக்கும் பெண்களுக்கான சம உரிமைகள் கொடுக்கிறார்கள். பெண்கள் குடும்ப நிர்வாகத்திலே சிறந்து விளங்குகிறார்கள். மதம் அவர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு குழும உணர்வையும் ஏற்படுத்துகிறது. அவர்களுடைய திருமணத்துக்கெல்லாம் நான் சென்றிருக்கிறேன். அவர்கள் சேர்ந்து உண்பதை பார்க்கலாம். ஒரே தட்டிலே 3 பேர் இருந்து சாப்பிடுவதை பார்க்கலாம். அந்த வகையிலே நல்ல பண்பாட்டை சேர்ந்தவர்கள், நல்ல பழக்க வழக்கங்களை சேர்ந்தவர்கள், பாசமானவர்கள், விருந்தோம்பல் நிறைந்தவர்கள், மக்களை பொறுத்த வரைக்கும் சிறந்த மக்கள், மிகுந்த பண்பானவர்கள், ஆர்வமுடையவர்கள், உழைக்க வேண்டும் நல்ல உழைப்பாளிகள், திறமையானவர்கள். எனவே மக்களை பொறுத்த வரைக்கும் எந்த பிரச்சனையும் நான் பார்க்கவில்லை. அங்கு உள்ள சூழ்நிலை என்பது வெளிநாட்டு படைகளால் வரக்கூடிய சூழ்நிலை, அந்நிய ஆதிக்கத்தால் வரக்கூடிய சூழ்நிலை. எனவே தான் அந்த பிரச்சனை இருக்கிறதே ஒழிய, உள்நாட்டில் இருக்கக்கூடிய மக்களை பொறுத்த வரைக்கும் நல்ல மக்களாகத்தான் நான் பார்க்கிறேன்.